நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிகர் அவர்கள் அருள் செய்த ரசகாரியத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். சைவ சமய சாத்திரங்களை இரு வகையாக சிவஞான மாபாடியம் பாகுபடுத்துகின்றது. பொது நூல்கள், உண்மை நூல்கள் என்று இரண்டு வகையான சைவசித்தாந்த சாத்திரங்கள் எடுத்துக்காட்டுகளும் மாபாடியத்திலே தரப்பட்டுள்ளன. ஞானாமிர்தம் போன்ற நூல்கள் பொது நூல்கள். திருவுந்தியார், திருக்கலைச்சுப்படியார் போன்ற நூல்கள் உண்மை நூல்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் ஆகிய நூல்கள் பொதுவும் உண்மையுமா என்று இவ்வாறு மாபாடியம் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் பொது என்றால் என்ன பொருள், உண்மை என்றால் என்ன பொருள் என்பதையும் மாபாடியம் செம்மையாக நமக்கு விளக்கியுள்ளது. பொது என்பது உயிருக்குரிய செத்த நிலையை குறிக்கும், கட்டு நிலை என்பார். உண்மை என்பது முக்கிய நிலையை குறிக்கும். ஆகவே பெத்த நிலையை பற்றியே விளக்கிச் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் பொது நூல்கள் என்றும், முத்தி நிலையை பற்றிய செய்திகளையே விளக்கிச் சொல்லக்கூடிய நூல்கள் உண்மை நூல்கள் என்றும், பெத்தம் முத்தி இரண்டையுமே விளக்கிச் சொல்ந்த நூல்கள் பொதுவும் உண்மையுமா. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் ஆகிய நூல்களை பார்த்தோம் என்றால் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகள். அதிலே பொது அதிகாரத்திலே ஆறு சூத்திரங்கள் சிவஞான போதத்திலும் சித்தியாரிலும், உண்மை அதிகாரத்திலே ஆறு சூத்திரங்கள். அந்த முதல் ஆறு சூத்திரங்கள் பெத்த நிலை பற்றி விளக்குவன, அடுத்த ஆறு சூத்திரங்கள் முத்தி நிலை பற்றி விளக்குவன தெளிவாக பகுத்து வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த நூல்கள் பெத்தம் முத்தி என்னும் இரண்டையும் பேசுகின்றன. எனவே அவை பொதுவும் உண்மையுமாம். திருவுந்தியார், திருக்கடிச்சுப்படியார் ஆகிய சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அங்கு முத்தி நிலை பற்றிய செய்திகள் தான். ஆகவே அவை உண்மை நூல்கள். ஞானாமிர்தம் போன்ற சாத்திரங்களை பார்த்தோம் என்றால் அவை பெத்த நிலை பற்றி தான் விளக்கிச் சொல்லும். ஆகையினாலே அந்த வகையிலே நாம் இந்த தசகாரிய நூலை பார்க்கும் பொழுது இது முத்தி நிலையை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல், உண்மை நூல். இங்கே பெத்தத்தை பற்றிய செய்திகள் இருக்க மாட்டோம். அந்த முத்தியிலும் கூட அந்த முத்தி நிலையினை 10 படிநிலைகளாக பகுத்துக் கொண்டு அந்த 10 படிநிலைகளை மட்டுமே குறிப்பாக விளக்கிச் சொல்லக்கூடிய நூலாகும். அந்த 10 படிநிலைகளுக்கும் தேவையான செய்திகளை, அவற்றை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இயல்புடைய செய்திகளை மட்டும் சேர்த்து சொல்லி, மற்றபடி அந்த முத்தி படிநிலைகளாகிய அந்த 10 காரியங்களை மட்டுமே விளக்கமாக சொல்லக்கூடிய நூலாக நம்முடைய 3வது பட்டத்து அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த இந்த நூல் வந்திருந்தது. அந்த வகையிலே நாம் இந்த நூலை பார்க்கும் பொழுது முத்தி நிலைக்குரிய அந்த தசகாரியங்களை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் ஆகையினாலே ஏற்கனவே மெய்கண்ட சாத்திரங்களிலே சிறிதளவு பயிற்சி உடையவர்கள், அதாவது தசகாரியம் என்ற ஒரு கருத்து சைவ சித்தாந்தத்திலே இருக்கின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த தசகாரியங்கள் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் என்பது என்பன முதலாக சொல்வார்கள். அந்த பெயர்களை மாத்திரமாவது அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு அவை என்னதான் தத்துவ ரூபம் என்ன, தத்துவ தரிசனம் என்ன என்று ஆர்வம் இருக்கும். ஆகவே அந்த பெயர்களை மாத்திரம் அறிந்து வைத்திருப்பவர்கள் அல்லது அவற்றுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்காமல் எங்கு கிடைக்கும் என்ற ஒரு தாகத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த நூல்கள் மிகவும் துணை செய்கின்றன. நம்முடைய ஆதீனத்து பண்டார சாஸ்திரங்களாகிய இந்த தசகாரியங்களை நாம் பார்த்தாலன்றி தசகாரியங்களை பற்றி நாம் விளக்கி இதுதான் தசகாரியம் என்று சொல்வதற்கு நம்மால் இயலாது. ஏனென்றால் மெய்கண்ட சாஸ்திரங்களுள் ஒன்றாகிய உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான், அது ஒன்றும் அஜமில்லை. ஆனால் 6 பாடல்கள், இந்த 6 பாடல்களிலே மிகவும் சுருக்கமாக தெளிவாக தசகாரியங்களை பேசுகின்றது உண்மை நெறி விளக்கம். ஆகவே அந்த ஒரு நூலை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் உணர்வது மிக மிக அரிது. நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய தசகாரியத்தில்தான் இந்த தசகாரியத்திற்கு தோற்றுவாயாக சொல்லத்தக்க செய்திகளை எல்லாம் கூறி, அவற்றை நன்கு விளக்கமாகவும் கூறி, முடிவான சிவபோகம் என்ற அந்த 10வது காரியத்தை கூட எவ்வளவு விளக்கி சொல்ல முடியுமோ ஒரு நூலிலே அந்த அளவிற்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இயல்புடைய செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய அந்த செய்திகளை எல்லாம், இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதன்று. சைவ சித்தாந்தம் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கே அத்துணை எளிதன்று. மிகவும் சிந்தித்து மிக விளக்கமாக பலபட கூறி கேட்போரை மயங்க வைக்கக்கூடிய நிலையினரையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய பண்டார சாஸ்திரங்களையும் அவர்கள் கற்று வருவார்களே. ஆனால் இந்த தசகாரியத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இதுதான் பாச ஞானம், இதுதான் பத்து ஞானம், இதுதான் சிவஞானம் என்று தெளிய வரையறுத்து கூறுகின்ற அந்த இயல்பினை அவர்கள் காண்பார்கள். அவர்களுக்கும் பாசஞானம், பசுஞானம், பரிஞானம் ஆகியவற்றை விளக்கிச் சொல்வது எளிதாக இருக்கும். மேலும் சத்தினிபாதம் என்றால் என்ன, இருவினை ஒப்பு என்றால் என்ன போன்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய இந்த தசகாரியம்தான் தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்கின்றது. ஆகவே நாம் மெய்கண்ட சாஸ்திரங்களை படித்த அளவிலே இப்படியெல்லாம் இருக்கின்றன. இருவினை ஒப்பு என்று இருக்கின்றது, மலபரிவாகம் இருக்கின்றது, சத்தினிபாதம், தசகாரியங்களாகிய தத்துவ ரூப தரிசனம், தத்துவ சுத்தி போன்றவை, அப்புறம் அந்த பாசஞானம், பசுஞானம், பரிஞானம்லாம் இருக்கின்றன. அவை என்ன என்று ஒவ்வொன்றையும் கேட்டால் இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம் என்பது முதலாக திட்டவட்டமாக வரையறுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு உணர்ச்சி எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்றால் நம்முடைய அருள் திரு அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நம் பொருட்டு மிக கருணையோடு அருள் செய்துள்ளார்களே. அதைத்தான் அது எது மெய்கண்ட சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ஐயம் இருக்கும், எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் திட்டவட்டமா விளக்கி சொல்ல முடியாது, வார்த்தைகளாக மாத்திரம் தெரிந்து கொண்டு விளக்கம் தெரியாம எந்தெந்த பகுதிகளெல்லாம் மாணாக்கர்கள் இடர்படுவார்கள், கருணையுள்ள ஆசிரியனுடைய கடமை என்ன, எந்தெந்த இடத்துல எல்லாம் மாணவன் இடர்படுவானோ அந்த இடத்துல எல்லாம் அவனுடைய இடர்பாடை நீக்கணும். அதை எவ்வளவு செம்மையாக நம்முடைய மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள் நம்முடைய அருள் திறத்தினாலே அருள் செய்துள்ளார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். சென்ற சிந்தனையிலே பாச ஞானத்தை எவ்வாறு அவர்கள் வரையறுத்தார்கள், பசுஞானத்தை எவ்வாறு வரையறுத்தார்கள் ஆகியவற்றை பார்த்தோம். சிறிதே அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பாசஞானம் என்பதை எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், பிறவியிலேயே ஒருவன் குருடன், அவன் எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட பிறவி குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தால் அவன் அந்த ஊன்றுகோலின் வழியே நடப்பான். அதுபோல எப்போதுமே தன்னுடைய அறிவு ஆணவ வளத்தாலே மறைக்கப்பட்டு கிடப்பது ஆன்மா. பிறவி குருடன் அவன் கண்ண என்ன இருக்கு, என்ன கோளாறு, அந்த விழி படலமானது அவன் கண்ணை அப்படியே காண விடாமல் மறைச்சுவிட்டது. ஆகவே காணந்தன்மையுடைய கண்ணை அந்த படலமானது அப்படி முழுமையாக மறைத்துவிட்டது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அறியும் தன்மை உண்டு, அறிவு உண்டு. அந்த அறிவை முழுமையாக அந்த கண்ணை படலம் மறைச்ச மாதிரி இந்த ஆன்மாவின் அறிவை அப்படி முழுமையாக ஆணவ மலம் மறைத்துக் கொண்டது. எனவே படலத்தால் தடுக்கப்பட்டு பார்வை இழந்து தவிக்கின்ற கண்ணை போல இந்த ஆணவ மலத்தாலே அறிவு தடுக்கப்பட்டு அங்க உதாரணத்துல பார்வை தடுக்கப்படுது, பொருள்ல வந்து அறிவு தடுக்கப்படுது, ஆன்மாவின் அறிவு ஆணவ மலத்தால் முழுமையாக தடுக்கப்பட்டு அப்படி பிறவி குருடன் போல அறியாமையிலே இருக்கின்றது நான். அது நல்லா நாம ஞாபகம், பிறவி குருடனுக்காக அந்த பார்வை தான் அவனுக்கு தடைப்பட்டிருக்கு, மற்றபடி செவிப்புலனால் கேட்பதற்கோ வாயால் சுவைப்பதற்கோ தடை இல்லை. ஆனால் அறிவே தடுக்கப்பட்டது என்றால் எந்த விதமான உணர்ச்சியும் இருக்கிறார். ஆனா அறிவு இல்லையா ஆன்மாவுக்கு, நல்லா இருக்கு, ஆனால் அது ஆணவ மலம் அப்படியே மூடி மறைத்து விட்டது. அந்த ஆன்மாவுக்கு எம்பெருமான் திருவருளாலே கேட்க கூட தெரியாத ஆன்மாவுக்கு எம்பெருமானா கருணையா என்ன பண்ணார், தனுகரணாதிகளை கொடுத்தார், உடல் கருவிகள் உலகம் இவற்றையெல்லாம் கொடுத்து சிற்றறிவை விளக்கினார். அது எதை மாதிரினா அந்த பிறவி குருடனுக்கு ஊன்றுகோல் கொடுத்தது மாதிரி. அந்த பிறவி குருடன் என்ன பண்ணுவா, அந்த ஊன்றுகோல் வழியிலேயே தடுமாறி தடுமாறி போற மாதிரி இவனும் இந்த ஆணவ மல சக்தி அந்த குருட்டு தன்மைய கொஞ்சம் வந்து அந்த குருட்டு தன்மையிலிருந்து ஓரளவுக்கு அந்த ஊன்றுகோல் அவனை காப்பாற்றும். அந்த ஊன்றுகோலும் இல்லாம குருடன் நடந்தானா ரொம்ப சங்கடம், அவனுக்கு நிராதரவு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப துன்பப்படுவான், எங்கேயாவது விழுந்து கிடப்பான். ஆனாலும் அந்த ஊன்றுகோல் அவனுக்கு முழுமையா துணை செய்தானா இல்ல, ஏதோ கொஞ்சம் அவன் தடுமாறி குழுமான வரைக்கும் தடுமாறி விடாத அளவுக்கு ஓரளவுக்கு துணை செய்து அந்த மாதிரி இந்த ஆணவ மனத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற ஆன்மாவுக்கு சிறிதே சிற்றறிவு விளங்கத்தக்க வகையிலே இந்த ஊன்றுகோல் போல இந்த தத்துவங்கள் துணை செய்கின்றன. அந்த தத்துவங்களின் வாயிலாக இந்த ஆன்மாவுக்கு விளங்குகின்ற அறிவுதான் பாச ஞானம் என்று பாச ஞானத்தை எவ்வளவு சிறப்பாக வரையறுத்துள்ளார், உதாரணம் கூறி வரையறுத்துள்ளார், அதுதான் அந்த சிறப்பு. மேலும் ஊன்றுகோல் இருக்க அதை ஒரு இடத்துல உணவான், அந்த இடம் வந்து சமதளமா இருக்கலாம், ஆனா அது பக்கத்தில் உள்ள இடம் பள்ளமா மேடாம் தெரியாது. அந்த ஒரு இடத்துல ஊனத வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த நிலம் இப்படிதான் நினைச்சு முயற்சி பண்ணுவான். முழுமையா அவன் முன்னால உள்ள நிலப்பரப்ப ஊன்றுகோலின் கொண்டு அறிய முடியாது. அது மாதிரிதான் இந்த உடலை கொண்டு அறியுது அறிவு இருக்க, இது வந்து நிலையில்லாத ஒரு உலகத்தை வந்து நிலையானதாக காட்டி மயக்கின்றது. ஆகவே மேடு எது பள்ளம் எது என்பதை தெரியாமல் அங்கே கோலை கொண்டு நடக்கின்ற குருடன் தடுமாறுவது போல உடலை கொண்டு அறிகின்ற இந்த ஆன்மா நிலையானது எது நிலையற்றது எது என்பதை உணர முடியாமல் தடுமாறுகின்றது. இத்தகைய ஞானம் தான் பாச ஞானம் என்றார்கள். ஆக அதிலே சிறந்த நயம் சொன்னார்கள். பார்த்தோம், அந்த சகலாவத்தைகள் கூட உடலோடு இவ்வாறு சேர்ந்து ஆன்மா வாழ்கின்ற அந்த சகலாவத்தையும் கூட அறிவு நிகழ்ந்தாலும் அது வந்து செம்மையான அறிவா நிகழ, கீழான அறிவா நிகழும். ஆன்மாவை கீழ்நறிக்கு தள்ளக்கூடிய விபரீத அறிவாகத்தான் நிகழும். எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் ஆன்மா வந்து விரும்புது, எதையெல்லாம் மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்ளதுல ஆன்மாவுக்கு ஊக்கம் இல்லை. அப்போ இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தினுடைய அந்த விபரீதத்தன்மையை, விபரீதத்தன்மை உனக்கு தோணுது அப்படின்னாலே அது காரணம் என் அறிவை மறைத்திருக்கின்ற அந்த ஆணவ மலம். அது என்ன முழுமையாவா கட்டிட்டு இல்லை, முழுமையா கட்டிட்டு அது முக்கிய நிலையாச்சு. ஏதோ இந்த உடல் தத்துவங்களாலே மிகச்சிறிதளவு தான் அதன் சக்தி கட்டிருக்கிறது. கைவிளக்கின் துணை கொண்டு ஓரளவு தானே இருட்டை வந்து இருளை வந்து நீக்க முடியும் அந்த மாதிரி. ஆகையினாலே அப்படி எஞ்சி இருக்கின்ற அந்த மலச்சக்தி தான் விபரீத உணர்வை தருகின்றது. ஆகவே கேவலாவத்தையை பார்த்தால் முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், அம்மாவுக்கு அறிவே விளங்கல. சகலாவத்தையில மட்டும் என்ன விசேஷமா நடக்குது? ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் சிற்றறிவு ஆன்மாவுக்கு விளங்கினாலும் அந்த அறிவு நிலையில்லாதவற்றை நிலையானதாக கண்டு மயங்கக்கூடிய அறிவாகத்தான் உள்ளது. பற்று வைக்கக்கூடாத உலகத்திலே பற்று வைக்க தூண்டுகின்ற அறிவாகத்தான் விளங்குகிறது. எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆன்மாவுக்கு எளிதாக பக்குவம் வருகின்றதா? அப்ப அந்த விபரீத உணர்ச்சி தானே மேலோங்கி மீள மீள இந்த பிறவியில விழுகின்றது ஆன்மா. அப்ப இந்த சகலாவத்தையிலும் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தையிலும் ஆதிக்கம் ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான், முழுக்க ஆணவ மலத்தின் ஆதிக்கம் தான். சகலாவத்தையில கொஞ்சம் அறிவு விளங்கினாலும் இங்கும் ஆணவ மல ஆதிக்கமே மேலோங்கி விழுங்குகிறது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தையும் சொல்லிடுறாங்க என்று மிக அருமையாக மிக நயமாக சொல்கின்றார்கள். இதன் மூலம் பாச ஞானம் எல்லாம் ஒரு ஞானமாகுமா, உடலை கொண்டு அறிகின்ற அறிவெல்லாம் ஒரு அறிவாகுமா, கேவலாவத்தைக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிதாக வேற்றுமை இல்லை என்று சொல்லி சிவஞானம் பெறுவதே செம்மையான நெறி என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்திருந்தார்களே, அந்த உபதேசத்துக்கெல்லாம் ஈடு இணை நாம் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார்கள். அடுத்தார் கூட நாம் பார்த்தோம் என்றால் பசுஞானம் என்பது என்ன? பசுஞானம் என்பது முக்தி நிலை அடையக்கூடிய ஒரு தருணம் தான். அந்த நேரத்துல ஒரு தெருக்கு வருது, அது ரொம்ப வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமானதா இருக்கும். ஆனா அதுல இருந்து குருமூர்த்திகள் காப்பாத்திதான், குருமூர்த்திகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் அதுதான். அந்த முத்தி அடைகிற தருணத்திலையும் அந்த 10 படிநிலைகள் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக. அதுல ஒரு 3 படிநிலைகளை கடந்து 4வது படிநிலைக்கு இந்த ஆன்மா போகும்போது அப்பந்தான் அவனுக்கு என்ன வந்துருது, நான் பிரம்மங்கிற ஒரு உணர்ச்சி வரும்னு உறுதி இல்லை. ரொம்ப தீவிரதர சத்தினிபாதம் உடையவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அது வராது. மடமடன்னு அவங்க 10 காரியங்களுக்கும் 10வது காரியம் சிவபோகத்தில் போயிடுவாங்க. இணையான திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் புறந்துடைந்துலாம் தீவிரதரமான பதிவு. அப்படி இல்லாம படிநிலையே வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு வந்து அந்த 3 காரியங்கள், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, 3 காரியங்களும் தாண்டி 4வது காரியம் ஆன்ம ரூபம்னு ஒரு இடம் வரும்போது அப்பந்தான் இந்த பசு ஞானம், அகபிரம்ம ஞானம், நான் பிரம்மங்கிற என்ன வருது. ஏன்னா அவன் தத்துவங்களை பார்க்கிறான், அதுல உள்ள 224 ரூணங்களையும் அண்ட கோடிகளையும் பார்க்கின்றான், தன்னையும் பார்க்கின்றான். ஆகா, இத்தனை கோடி அண்டங்களை விட நான் எவ்வளவு பெரியவனாக இருக்கின்றேன். ஆன்மாவாகிய நான் வியாபகம், ஆன்மாவாகிய நான் சித்துப்பொருள் என்று தன்னை மதித்து அவன் நிற்கின்றானே, அதுதான் பசு ஞானம். வான் பசு என்பது என்ன என்றால் பசுத்துவம் உடையது பசு. அப்ப பசுத்துவம்னா என்ன அடுத்த கேள்வி? ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர் தான் பசுத்துவம், பேர ஒன்று. ஆணவ மலத்துக்கு பல பெயர்கள் சொல்றாங்க நூல் நூல்கள்ல. சிவஞான மாவாடியம் பார்த்தீர்கள் என்றால் சிவஞான மாவாடியத்திலே 4வது சூத்திரத்திலே ஒரு உதாரணம் இருப்பாங்க. அது எப்படி தொடங்குதுன்னு கேட்டா மாயா தனு விளக்கா அப்படின்னு தொடங்குது. சிவஞான போதம் 4வது சூத்திரத்துல மாயா தனு விளக்கா அப்படின்னு ஒரு வெண்பாடு. அந்த உதாரண வெண்பாவுக்கு உரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கமா சொல்லுவாங்க சுவாமி, சிவஞான சுவாமி சொல்லுவாங்க. ஆணவ மலத்தினுடைய வேறு பெயர்கள் எல்லாம் அப்படியே அடுக்குவாங்க. ஆகமங்களை சொன்னது நம்ம இன்னைக்கு ஆகமங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சிறந்த மாதிரி உலகிற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் செய்தவங்க கொண்டு இருக்கின்றதே ஈடு நீர் சொல்லி ஆணவ மலத்துக்கு என்னெல்லாம் பெயர்கள் ஆகமம் சொல்லுது அப்படியே காட்டுவாங்க. அதுல ஒரு பெயர் பசுத்துவம். ஆகவே பசுத்துவம் வேற ஒண்ணுமில்ல, ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர். ஆகவே அந்த பசுத்துவம் இந்த ஆன்மாவுக்கு இன்னும் நீங்கல. இது தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சும் பசுத்துவம் நீங்கல, நம்ம அந்த ஆணவ மல வாசனை நீங்கல. அதனாலதான் தன்ன பிரம்மம் தான், தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு முற்றிலும் முழுமையா எப்போ தன்னை சிவபெருமானுக்கு அடிமைன்னு இந்த ஆன்மா உணருதோ அப்பந்தான் அதுக்கு ஆணவ மலம் முற்றிலும் நீங்கியாச்சுன்னு அர்த்தம். இது தன்ன பிரம்மம் நினைச்சா அப்ப இந்த மல வாசனை இன்னும் அதை இன்னும் அதுல தொத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆகவே அது அந்த அந்த ஆன்மாவின் அறிவை நம்ம சாஸ்திரங்கள் மதிக்கல, அது பசுஞானம் தான். நீ பாசத்தை விட்டு நீங்கிருக்கலாம், அதாவது பாச கருவிகளாகிய 36 தத்துவங்களையும் நீ கடந்து அதில் உள்ள 224 புவனங்களையும் அண்டங்களையும் எல்லாவற்றையும் நீ கடந்து மேல போயிருக்கலாம். ஆனா சிவபெருமான் திருவடி அடைஞ்சாதான் உன்னுடைய ஞானம் முழுமையாகும். அதை அடைவதற்கு முன்பு எடைப்பட்ட ஒரு நிலையில இருந்துகிட்டு நான் பிரம்மம் சொல்றேன், இது பசுஞானம் தான் போ. ஆகவே அடுத்து இந்த பசுஞானத்துக்கும் மேலானது என்ன சிவஞானம், அதை சொல்கின்றார்கள். ஒத்திடும் மலமகற்றி உயிரினை அணைத்து தம்பால் வைத்திட இச்சா ஞான செய்தியை வைத்து ஞான பித்திட மலங்களெல்லாம் பெயர்ந்திட பின்னமற்று சத்துடன் இச்சை மேவி தரிப்பது சிவஞானம்தான். சிவஞானம் என்பது என்ன? பாசஞானம் சொல்லிவிட்டார்கள். பிறவிக்குருடன் ஊன்றுகோளின் துணை கொண்டு அவன் நடப்பது போல அறிவு தடைப்பட்ட ஆணவனத்தால் அறிவு தடைப்பட்ட ஆன்மா பாசக்கருவிகளின் துணை கொண்டு அந்த ஆன்மா பெறுகின்ற அந்த சித்தறிவு தான் பாசஞானம் என்று தெளிவாக கூறிவிட்டார். பசுஞானம் என்பது அந்த பாசக்கருவிகளை கடந்து அந்த பாசக்கருவிகளை கடந்து முத்தி அடையக்கூடிய நிலையிலே வளர்ந்து வரும்போது ஒரு இடைப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு தன்னை பிரமமாக கருதுதல் பசுஞானம். அந்த பசுஞானம் தான் நின்மல நனவு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த நூலையும் நாம் அப்படி வெளிப்படையா பார்க்க முடியாது. முத்தி நிலையை அடைய வந்து 10 காரியங்களாகவும் சொல்வார்கள், தச காரியம்னு 5 நின்மல அவஸ்தைகளாகவும் சொல்வார்கள். நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பெயருறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள். அதுல நனவ சாக்கிரம் சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் என்பது என்னவென்றால் இந்த பசுஞானம் தான் என்று மிக தெளிவாக நம்முடைய தசகாரியம் தெரியும். இப்போது சிவஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஆன்மாவினுடைய ஆணவ மனத்தை அகற்றி அந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து ஆன்மாவினுடைய இச்சை ஞானம் கிரியை எல்லாம் வேற எங்கேயும் செல்லாம ஆன்மாவுடைய இச்சையும் சிவத்திடமே பொருந்த வேண்டும், ஆன்மாவின் ஞானமும் சிவத்திடமே பொருந்த வேண்டும், கிரியையும் சிவத்திடமே பொருந்த வேண்டும் என்பது போல் அந்த ஆன்மாவை சிவத்திற்கு பித்து கொள்ளுமாறு செய்து சிவத்திடம் பித்து கொள்ளுமாறு செய்து அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை இறப்பு இறப்பிலே கடந்து தடுமாறாமல் அந்த ஆன்மாவுக்கு நிலையான பெரும்போகத்தை வழங்குவது எதுவோ அதுவே சிவஞானம் என்று சொன்னார். சிவஞானம்னா என்ன என்பதை அந்த சிவஞானம் செய்கின்ற செயலை வைத்து சொன்னார். இப்படி ஒரு செயலை செய்கின்றதே அதுதான் சிவஞானம் என்று சொன்னார். இவ்வளவு அருமையாக சொல்லினார். முதல்ல என்ன செய்து, முத்திக்கு தடையாக இருப்பது ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை அகற்றுகிறது சிவஞானம். இந்த பசுஞானத்துல கூட அந்த வாசனையா இருக்க அந்த ஆணவ மலம் தன்னை பிரமம்னு சிவபெருமான் அருளால் அல்லவா இந்த தத்துவங்களை நான் கடந்து வந்தேன், ஆகவே அவன் அருளுக்கு நான் அடிமை என்று உணர்வதற்கு பதிலாக இடையில வந்த ஒரு மயக்கம் சடுதியில் வருமான சாமியை எழுதுவான். மாவாடி சடுதி எப்படி வந்ததுனே தெரியாது. திடீர்னு ஒருவரை கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில வச்சா மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வராவிட்டால் ரொம்ப சிறப்பு, ஆனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி இந்த முத்தி இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும் போது அது யாரால விளங்குது? திருவருளால விளங்குது. அதை மறந்தாச்சு, திருவருளை மறந்தாச்சு. தன்னையும் தத்துவங்களை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து நாம் மேலும் நினைக்கிறோம். அப்போ அந்த இடம் அந்த பசுஞானம் இருக்க அங்கேயும் அந்த மல வாசனை தானே காரணமா இருக்கிறது. அந்த மல வாசனையையும் அகற்றி ஒத்திடும் மலம் அகற்றின்னு சொன்னாங்க. ஒத்திடும் என்பதுல பெரிய விஷயம் இருக்க. நம்ம சுவாமிகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இந்த ஒத்து விளங்குதல் ஒத்திடும் ஒத்தல் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். மிக நுட்பமான கருத்தை அந்த சொல்லிலே வைப்பார்கள். அவர்களுக்கு மிக மிக அவர்கள் அங்காங்கு மிக மிக நுட்பமான ஒரு கருத்திலே அவர்களால் பயன்படுத்தக்கூடிய சொற்பொழு ஒன்று இந்த ஒத்திடல் ஒத்து என்ற அவருடைய சாத்திரங்களை படிப்பவர்கள் ஆணவ மலத்தை சொல்லும் போது ஒத்திடும் மலம்னு சொல்வார்கள். ஏன்னா உயிர் உயிருடைய வியாபகம் முழுக்க ஆணவ மலமும் ஒத்து விளங்கி அந்த உயிர் அறிவை அப்படியே முழுக்க மறைக்கும். ஒரு உயிரை ஒரு இடத்துல உயிரோட அறிவை ரொம்ப மறைக்குது, இன்னொரு இடத்துல உயிரறிவை குறைய மறைக்குதுன்னு. உயிர் வியாபக பொருள், உயிர் வியாபகம் முழுக்க ஆணவ மலம் இருந்துருக்கிறது. ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கிடும் உதாரணத்துக்கு, இதெல்லாம் வந்து அரிய செய்தி. ஆகவே கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒரு விஷயத்தை உதாரணமாக காட்டி சொல்வோம். வெள்ளை வெள்ளேன்னு ஒரு துணி இருக்கு, அதுல வந்து அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த ஒரு இடத்துல கூட அதனுடைய வெண்மை நிறமானது வெளிப்பட்டு விடாமல் அப்படி அது முழுக்க அந்த அழுக்கு வந்து மூடி இருந்ததுன்னு வைக்கும். அப்ப அந்த சட்டையின் வியாபகம் முழுக்க அந்த அழுக்கும் வியாபித்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த அழுக்கு இருக்கு, ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாதபடி அந்த சட்டையுடைய தூய்மை முழுக்க அந்த அழுக்கினால் மறைக்கப்பட்டு கிடப்பது போல உயிருடைய வியாபக பொருளாகிய உயிரின் அறிவு முழுமையாக இந்த ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உயிரின் வியாபகம் முழுவதும் ஒத்து விளங்கி அறிவை தடை செய்யும் மலம் ஆகவே ஒத்திடும் மலம். ஒத்திடும் மலமாகிய அந்த ஆணவ மலத்தை அகற்றி உயிரினை அணைத்து தம்பால் வைத்திட, உயிரினை வந்து அந்த ஆணவ மலத்திலிருந்து மீட்டு தம்பால் சிவத்தின் பால் அணைத்து வைத்திட. அப்ப சிவத்திடமே அந்த ஆன்மா நிலைச்சு விளங்கணும்னா அந்த ஆன்மா வேறொன்றை அறியக்கூடாது, சிவத்தையே அறியணும். அந்த ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, சிவத்தையே விரும்பணும். அந்த ஆன்மாவுடைய செயல்பாடும் வேற எந்த பொருளையும் நடக்கக்கூடாது, ஆன்மாவுடைய செயல்பாடும் சிவத்திடமே நிகழும் இல்லையா. அதான் ஆன்மாவுடைய விருப்பம்னா இச்சை. ஆகவே ஆன்மா வேறொன்றை விரும்பக்கூடாது, அதன் இச்சை சிவத்திடமே இருக்கணும். அது வேற எதுவும் இச்சை கொள்ளக்கூடாது. ஆன்மாவுடைய ஞானம் வேற எதையும் அறியக்கூடாது, சிவத்தையே அறியணும். ஆன்மாவுடைய கிரியையும் சிவத்தின் பாலே செல்ல வேண்டும். அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்ட உபகாரத்தை உனக்கு செய்கின்றான், இன்னைக்கு இந்த முத்தி நிலையில இல்ல, அவன் எப்போதுமே செய்கின்றான், அதை காணும் உபகாரம்னு சொல்வார்கள். அது பின்னாலதான் பின்னால சொல்வார்கள். நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசிக சுவாமிகள் அந்த காணும் உபகாரத்தை மிகச்சிறப்பாக நமக்கு சொல்ல இருக்கின்றார். இந்த இடத்திலே ஒரு செய்தியை கூறத்தான் போலித்தான் ஆகவே, இந்த காணும் உபகாரம் என்ற கருத்து இருக்கின்றதே, இது நம்முடைய திருவாவளவே ஆதீனத்து அருளாளர்களை தவிர வேறு எவர்களின் எவர் எந்த ஆச்சாரியர்கள் துணை கொண்டும் நாம் காணும் உபகாரத்தை அறிந்து கொள்ள முடியாது. நாம் மெய்கண்ட சாஸ்திரங்களுக்கு பிற ஆச்சாரியர்கள் எழுதிய உரைகளை பார்த்தோம் என்றால் பதினோராம் சூத்திரத்திலே காணும் உபகாரம் வருகின்றது. வேறு எந்த உரையாசிரியர்கள் உரையிலும் காணும் உபகாரம் என்பது கூறப்படவே இல்லை. மாதவ சிவஞான யோகிகளுடைய உரையில் மட்டுமே காணும் உபகாரம் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மற்றவர்கள்லாம் அந்த இடத்துல காட்டு உபகாரத்தை தான் சொல்றாங்க. காட்டு உபகாரத்தை போய் பதினோராம் சூத்திரத்துக்கு சொன்னா அது கூறியது கூறல் என்னும் குற்றம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டு உபகாரம் அஞ்சாம் சூத்திரத்திலே சொல்லியாச்சு. ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னதை மீளவும் சொன்னா கூறியது கூறல். காணும் உபகாரம் பதினோராம் சூத்திரத்தில் வருகிறது, மாதவ சிவஞான சுவாமிகளுடைய உரை மட்டுமே காட்டுகிறது. எப்படி அது காட்ட முடிந்தது எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த குரு பரம்பரையிலே அருவுபதேசம் பெற்றார்கள்? வேறு வேலப்பதேசிக அவர்களிடம் அவர்கள் அருவுபதேசம் பெற்றார்கள். அவர்கள் யார்? நம்முடைய ஆதீனத்து குரு பரம்பரையிலே வந்தவர்கள். நம்முடைய ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் நம்முடைய தசகாரியத்திலே காணும் உபகாரத்தை விளக்கியுள்ளார். அந்த குரு பரம்பரையிலே அந்த ஞான செய்தியை மாதவ சிவஞான சுவாமிகள் பெற்றவர்கள். ஆகையினாலே அதை பதினோராம் சூத்திரத்துக்கு உரை கூறும் போது அதற்கு ஏற்றபடி அவர்கள் கூறினார்கள். நம்முடைய பண்டார சாத்திரங்கள் இல்லாவிட்டால் நமக்கு அப்படிப்பட்ட மாபாடியம் கிடைத்திருக்குமா நான் சிந்திக்கிறேன். பண்டார சாத்திரனுடைய தலைமை பாட்டினை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கின்றோம். சித்தாந்தத்திலே தெளிவு, பிடிப்பு, உறுதிப்பாடு பண்டார சாத்திரங்களை மிகண்ட சாத்திரங்களை கற்பதோடு மட்டுமல்லாமல் பண்டாரசாத்திரங்களை கற்கும்பொழுதுதான் அந்த உறுதிப்பாடு நமக்கு நன்கு புலப்படும். ஆகவே சிவஞானம் என்ன செய்கின்றது? ஆன்ம வியாபகம் முழுக்க ஒத்து விளங்கும் ஆணவ மனத்தை அகற்றி அந்த ஆன்மாவை அணைத்து தன்பால் வை நிலையாக அந்த ஆன்மா இருக்கும் பொருட்டு இந்த ஆன்மா அறிவு வேறு விடயங்களில் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அதன் இச்சை வேறெங்கும் செல்லவிடாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும், அந்த ஆன்மாவின் கிரியையும் வேறெங்கும் செல்லாமல் தன்னிடமே நிலை பெறுமாறும் வைத்து ஞான பித்திட, அந்த ஆன்மாவிற்கு ஞான பித்து, அதாவது சிவத்திடம் பித்து கொள்ள வைத்து. அதான் மணிவாசக பெருமான் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் திருவாக்கில் அறியலாம், பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என்றார். சொன்னார்களே அடைக்கல பத்திரை, சொன்னார்கள் அடைக்கல பத்திரை மூன்றாவது படகு. ஆகவே அந்த ஆணவ மனம் நகன்று உண்மையான ஞானம் ஆன்மாவுக்கு விளங்கும் போது சிவபெருமான் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை உணரும் போது அவன் மீது அந்த ஆன்மா பித்துக் கொள்கிறது. அப்படி சிவத்திடம் பித்துக் கொள்ள வைப்பது பின்னமற்று வேற்றுமையற்று சிவத்தோடு சிவத்தை போலவே சத்தாக அந்த ஆன்மாவை சிவத்திடம் அன்பு விளங்கும்படியாக இச்சை மேகும்படியாக வைப்பது சிவஞானமாகும் என்று சிவஞானத்தை சொன்னவர்கள். இந்த சிவஞானத்தை எப்பொழுது ஆன்மா பெறும் என்று சொன்னால் சத்தினிபாதமுற்ற நிலையை அந்த ஆன்மா அடையலாம். அந்த சத்தினிபாதனாக அந்த ஆன்மா விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். சரி, ஆன்மா சத்தினிபாதமுற்ற ஆன்மாவா விளங்கியாச்சு, அதுக்கு சிவஞானம் எப்படி சித்திக்கும்? எப்படி சித்திக்கும் என்றால் சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவஞானத்தை உணர்த்துவார். ஆகவே அந்த அப்போதுதான் அந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் சித்திக்கும். அந்த செய்திகளை சொல்ல இருக்கின்றார். ஆகவே இந்த பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் என்று சொன்னார்களே, இந்த மூன்றிலே தசகாரியங்கள் பத்தும் அடங்கும். அதுக்காகத்தான் இந்த மூன்றையும் முதலே சொன்னார்கள். அடுத்தார்போல் இந்த சிவஞானத்தை பெறுவதற்கு ஆன்மா எப்போது தகுதியாகும் என்று சொன்னால், இந்த ஆன்மா சத்தினிபாதம் அடைந்தால் இது சிவஞானத்தை பெறுவதற்கு தகுதியாகும். எப்ப சத்திரிவாதம் அடையும் அதையும் சேர்த்தே சொல்கின்றார்கள். சிவ வழிபாட்டை செய்யும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? சிவான், சிவ வழிபாடுதான். சிவாலய வழிபாடு, சிவ பூசை, பராத்த பூசை கலந்து கொண்டு அங்கு வழிபடுதல், ஆலயத்தில் வழிபடுதல், ஆன்மார்த்த பூசையை ஏற்றுதல், அந்த பயிற்சியினாலே அக வழிபாடு, யோகம யோக நெறியாகிய அக வழிபாடு. அது சைவ நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளபடி யோகத்தை பயில வேண்டும். யோக நெறி பலராலும் பேசப்படுகிறது. சைவ நூல்களிலே திருமந்திரம் போன்ற சிறிய நூல்களை கற்று முறையான உபதேசத்தினாலே கற்று, அதற்காகத்தான் எப்பொழுதுமே சிலர் கேட்டிருந்தால் யோகத்திற்கு சைவ சமயிகள் வந்து சைவ சமய ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு யோகத்தை பரப்பாததனால்தான் இன்று பல்வேறு யோக நிறுவனங்கள் முளைத்துவிட்டன சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் நம்முடைய ஆதினத்திலே எப்பொழுதுமே யோக சிவயோக நூலாகிய திருமந்திரத்தை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு சிவயோகத்தினுடைய பெருமையினை உணர செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்காக அவற்றை சைவ ஆசிரியர்மார்கள் கற்று அவற்றை முறையாக பரப்பி வர வேண்டும். அந்த கடமையினை சைவ ஆசிரியர்மார்கள் செய்து வருவார்கள் என்றால் சிவயோக நெறியானது மேலோங்கும் என்பதிலே ஐயமே. சரி, எப்பொழுது ஆன்மாவுக்கு சத்திரிபாதம் ஏற்படும் அதை சொல்கின்றார்கள். சிவ வழிபாடுதான். சிவ வழிபாடு என்றால் என்ன என்பதை இத்துணை சிறப்பாக எவரும் சொன்னது? அவ்வளவு சிறப்பாக சொல்கின்றார்கள் நம்முடைய அம்பலவானதே. எப்படி சொல்கின்றார்கள்? திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி, திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி, இருந்திடும் ஈசர் நோக்கும் இயைந்திடும் உயிர்கள் நோக்கும், தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து விரிந்திட அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமாமே. நற்பாதம்னா சத்திரிபாதம். அறிவு மேலாய் விளங்கின் நற்பாதமாமே, நல்ல சத்திரிபாதமாமே. இதுதான் சத்திரிபாதம்னு வரையறுத்து சொல்றாங்க. முதல்ல எது ஒத்து விளங்கணுமா சத்திரிபாதத்துக்கு? ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்கணும். இவ்வளவு அரிய கருத்து. நமக்கு துன்பத்துக்கு காரணமே அதுதான் இல்லையா? குழந்தைகள் எப்ப வந்து வீட்டில் இருக்கிறது சங்கடம் நினைக்கும்? பெற்றோர்கள் தாய் தகப்ப வந்து தான் குழந்தை நல்லா வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வருவாங்க. அப்ப குழந்தைகள் என்ன உணரணும்? நம்முடைய தாய் தகப்ப நம்முடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய எண்ணம் போல நாம் இருந்தால் நாம முன்னேறலாம் சொல்லி அந்த எண்ணத்தோடு, பெற்றோருடைய எண்ணத்தோடு குழந்தையும் ஒத்தி இருந்தால் அது அந்த குழந்தை முன்னேற்றத்துக்கு வழிவகு. பெற்றோரோட எண்ணத்துக்கு குழந்தை ஒத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா பெற்றோர்கள் விடுவாங்களா?